அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். நீங்கள் கனிதரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும், உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 தொடக்கம் 43 வரை. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம்பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, மறையுறைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பேராதரவாலும் உங்களுடைய பெருந்தகையான அந்த உள்ளத்தினாலும் நாங்கள் எங்களுடைய தியான இல்லத்தை கட்டி நிறைவு செய்திருக்கிறோம். அநேகர் இந்த இல்லத்திற்கு உலகமெங்கும் இருந்து உங்களுடைய கரத்தை கொடுத்து உலகளாவிய திருச்சபையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி எங்கள் இல்லத்தை நிறைவு செய்ய உதவி செய்திருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும், உதவி செய்தவங்க, ஜெபித்தவங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை 7ஆம் தேதி மாலை 5:30 எங்களுடைய ஆயர் பெருந்தகை மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களால் அது அர்ச்சிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். தொலைதூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாது, உள்ளூரில் இருக்கிறவங்களையும் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் அழைக்கவில்லை இந்த கொரோனாவினுடைய காரணமாக. ஆகவே ஒரு 250 பேரை நாங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறோம், அவங்க பேர் கொடுத்தவங்க. ஆகவே நீங்கள் வீடுகளிலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம், எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், எங்கள் இல்லத்திற்காக நீங்கள் மன்றாடலாம். அருங்கொடை இல்லத்தினுடைய யூடியூப் சேனல், அருங்கொடை இல்லம் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் இயேசு ஆண்டவர் கைவிரிச்சிட்டு வருவார். அந்த யூடியூப்பில் கேசி ட்ரிச்சி நீங்கள் வழக்கமாக இந்த திருப்பலி அப்லோட் பண்ணுற, இதில் ரெண்டுலேயுமே எங்களுடைய இந்திய நேரப்படி 5:30 மாலை இந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக ஜெபிப்பீங்க, நம்புகிறோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் மறையுறைக்குள் கடந்து செல்கிறோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையாலே உங்களையே நீங்கள் கட்டி வைத்துக் கொள்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையாலே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையால் நீங்கள் புது பெலன் அடைகிறீங்க. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த அடையாள ஓமையை பயன்படுத்துகிறார், வார்த்தை உருவகத்தை பயன்படுத்துகிறார். கழுகை போல, கோழி குஞ்சுகளைப் போல பார்த்தீங்கன்னா இந்த அடையாளமெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த கழுகு பார்த்திங்கனாக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஏற்கனவே கோழியை பற்றி சொல்லியிருக்கிறோம், கோழி வந்து தன் குஞ்சுகளை மேய்க்கிற போது அந்த சத்தம் ஆபத்தினுடைய சத்தத்தை கொடுக்கும் கோழி. அப்போ கோழி குஞ்சுகள் ஓடி வந்து எங்கே ஒழியணும், அம்மா கிட்ட ஒழிஞ்சிக்கணும். அப்போ அம்மா காப்பாற்றும். அதுங்க போய் வெளியில் ஒழிஞ்சிச்சின்னா அம்மா பொறுப்பு இல்லை, அவ்வளோதான், வருத்தந்தான் பட முடியும். அதே போல் கழுகு, கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உயரமான இடத்துல தான் கூடு கட்டும், அது மரத்தின் மீது. அங்கே குஞ்சுகளை பொறிச்சிட்டு அந்த குஞ்சுகளை என்ன செய்யுமா, தன்னுடைய ரெக்கைகளின் மீது ஏற்றிக்கொள்ளுமா, ஏற்றிக்கொண்டு மேலே பறக்குமா, உயர போய் அதோடைய எவ்வளோ ஹைட்டு அதால் பறக்க முடியுமோ அங்கேருந்து அந்த குஞ்சுகளை என்ன செய்யுமா, ட்ராப் பண்ணிடுமா, ரெக்கைகளில் வச்சுருக்க குஞ்சுகளை அது கீழே தள்ளிவிடுமா. அப்போ அந்த குஞ்சுகள் என்ன செய்யும், அந்த வானத்தில், ஐயோ அம்மா அப்படி தள்ளி விட்டுருச்சே, முதல்ல கூட்டிகிட்டு போகும்போது ஜாலியாக இருக்கும், அம்மா நம்மளை ரவுண்டு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு ரொம்ப அவுட்டிங் போகிற ஜாலியில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா கீழே தள்ளினோன்னே இந்த கழுகு குஞ்சுகள் உடனே ரெக்கைகளை போட்டு அடித்து உயிர் பயம் வந்துடும் இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம் அதுதான், உயிர் பயம். உடனே அதை போட்டு அடித்து எப்படியாவது பறந்துடணும்னு முயற்சி பண்ணும். அப்படியாகத்தான் கழுகு தன் குஞ்சுகளுக்கு பயிற்சி அளிக்குதான். பாருங்கள், ஒரு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த கழுகு எடுத்துக்கொள்கிறது, அது ஒரு துன்பம் நிறைந்த பாதை என்று தெரிந்தும் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு தாய் கழுகு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம் அது. இன்றைக்கி கடவுளும் நமக்கும் பல தீமைகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும், பல கஷ்டங்களுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைத்து போய் கொண்டிருந்தாலும், அதான் நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லைங்களா, தீயின் நடுவே நடந்தாலும் கடல் மீது நீ நடந்தாலும், அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறோம். எப்படி நடந்தாலும் கடவுள் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அதை நம்ம உணரணும். உடனே துன்பம் வந்த உடனே உடனே கடவுளை போட்டு பெண்ணாத்தி, அவரை அசிங்கப்படுத்தி, அவரை குற்றப்படுத்தி, இல்லை, கடவுள் என்ன பேசுகிறாரு, நம்மளோட எதை அவர் பேச விரும்புகிறார், எந்த வேலையை நான் செய்யணும்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்வது தான் ஞானம். இந்த நாளில் கூட பாருங்கள், முதல் வாசகத்தில் அருமையான ஒரு செய்தி இசையா நூலிலிருந்து இறைவாக்கினர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த தோட்டத்தை பற்றியெல்லாம் எழுதுகிறார். அப்போது இந்த நண்பர் யார், இப்போ நீங்கள் ரெண்டு கேரக்டர் தான் நம்ம முதல் வாசகத்தில் இருக்குது, நண்பர் கேரக்டரு, அந்த தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம், இடத்தினுடைய கேரக்டர். இன்றைக்கி இந்த தோட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கணும், நண்பரை பற்றி யோசிக்கும், இதுதான் நம்மளுடைய ஹைலைட். இன்றைய வழிபாட்டினுடைய அடிப்படை விஷயம் இந்த நண்பர் யார், இந்த தோட்டம்னா என்ன, அதைத்தான் வந்து அவர் முதல் வாசகத்தினுடைய அந்த முதல் வரிகளில் சகோதரர் வாசிக்கும் போது அந்த வாசித்தாங்க, ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரு. பார்த்தீங்களா, ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரு, அதில் யூதாவினுடைய செயல் என்ன, அதெல்லாம் ஆண்டவர் வந்து எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, இவங்களுக்கு தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத மிக அழகாக இந்த வரிகள் நமக்கு சுட்டி காட்டிடுச்சு. அப்போது இந்த இஸ்ரவேல், யூதா, யாக்கோபு இப்படிலாம் சொல்லும்போது நம்ம நினச்சிக்கக்கூடாது, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் கூப்பிட்றாரு போல இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் வந்து கேட்டான், இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு சொல்கிறியே சாமி, அதை போய் இஸ்ரவேலில் சொல்லி ஏன் இந்தியாவில் சொல்கிற, தமிழ்நாட்டில் ஏன் வந்து சொல்கிற, அது என்கிட்ட ஏன் சொல்கிற, நான் தமிழ் பையன் அப்படின்னு சொன்னான். அவன் கேட்ட பிறகுதான் நான் போய் உட்காந்து யோசிச்சேன், ஆண்டவரே கையை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்கப்பான்னு கேட்டேன். இஸ்ரவேல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே அது எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் சொன்னார், இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதனால, இஸ்ரவேல் எண்ணத்தில் பிறந்ததுனாலேயே ஒருத்தர் இஸ்ரவேலாய் ஆகிவிடுவது அல்ல. புதிய ஏற்பாட்டில் வருது அது, பாருங்கள் திருமுகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரவேல் இனத்தில் பிறந்ததுனால ஒருத்தன் இஸ்ரவேல் ஆகிடுறதில்லை. அவங்க இஸ்ரவேல் யார் அப்படின்னா, யாரையெல்லாம் நான் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கேனோ அவெல்லாம் இஸ்ரவேல். நீ ஏற்றுக்கிற ஏற்றுக்கலைங்கிறது அடுத்தது, முதல்ல ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா யூ ஆர் கால்டு, அவ்வளோதான். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது நம்மளுடைய இரண்டாவது பகுதி, முதல் பகுதி ஆண்டவர் முடிச்சிட்டார், ஐ ஹாவ் கால்டு யூ, அவ்வளோதான், நான் உன்னை அழைத்தேன். அதான் பாட்டெல்லாம் போகிறவன நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, பார்த்தீங்களா, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். எப்போ கைவிட மாட்டார், பேர் சொல்லி அழைச்சதுனால இறுதி நம்ம என்ன தான் செய்தாலும் அவர் கைவிடாமல் நம்மளை அப்படியே தூக்கி தாங்கிக்கிட்டே இருப்பாரா, இல்லை, அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். அதனால தான் இந்த தோட்டம் நாம இருக்கிறோம். இஸ்ரவேல் நீ தான் தோட்டம். அப்போ இந்த தோட்டத்தினுடைய அந்த நண்பர் யார், ஆண்டவராகிய கடவுள். அதுதான் நற்செய்தியில் இது வந்து சப்போர்ட்டிவ் ரீடிங்காக நமக்கு வருது பாருங்கள். நற்செய்தி இயேசுவே சொல்கிறாரு, டேய் அப்பா இந்த கதையை படிச்சிருக்கீங்களா, அதாண்டா இது இவ்வளவும் சொல்லி அவனுக்கு புரியல பார்த்தீங்களா, இவ்வளவும் சொல்லியும் அவங்க ஏதோ இந்த மனுஷன் ஏதோ பேசுதே, என்ன பேசுது அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கணும்ல. பரிசேயர் சதுசேயர் அவங்க என்ன செய்யலை, யோசிக்கல. திருப்பியும் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவின் மீது அவங்க வேதனையை தான் வைக்க பார்த்தாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த ஓமை வாயிலாக சொல்கிறாரு, பழம் பறிக்க போகிற வேலையாட்கள் அனுப்புனார், இறைவாக்கினரெல்லாம் அனுப்புகிறாரு கடவுள், நீதி தலைவர்கள் அனுப்புனார், இறைவாக்கினர்கள் அனுப்புனார், அரசர்கள் அனுப்புனார், எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க, குறை கூறி அவங்கள கண்டம் பண்ணி அவங்கள அழித்து எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக மகனை மதிப்பார்கள் என்று, அது கடைசியாக தான் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வர்றார். அப்போ பாருங்கள், இவனை அடித்து காலி பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினச்சாங்க. அதுதான் அவர்களுடைய மதியீனம், அறிவீனம், இவனை காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அதுக்கு பிறகு தான் உண்மையான கேமே ஆரம்பிச்சிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், அந்த மகனை அடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள், இவன் சொத்துக்குரியவன், அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். இந்த வெளியே தள்ளி ஏன் கொள்ளணும், திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே கொண்டு போச்சா திராட்சை செடிக்கெல்லாம் நல்லா வளமாக இருக்குமே. அப்போ ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறாரு, திராட்சை தோட்டத்திற்கு வெளியே? இயேசுநாதர் சாமி சிலுவையில் அறையப்படுகிற போது ஊருக்கு வெளியே போய் தான், கொல்கத்தாங்கிற மலை ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மலை, எல்லை, தாவீதினுடைய எல்லை வகுத்து வச்சுருந்தார் எருசலேமில், அந்த அந்த பகுதியினுடைய வெளியில் இருந்தது தான் கொல்கத்தா மலை, அந்த காம்பவுண்டுக்கு வெளியில். அந்த அதனால தான் அவர் சொல்கிறார் வெளியே தள்ளி பாருங்களேன். அப்போ இவர்கள் வெளியே இருக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இவங்க துவாட்சி தோட்டத்துக்கு வெளியே போக வேண்டியவங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ பாருங்கள் அது என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்போ இன்றைக்கி நாம் யோசிக்கணும், இந்த இரண்டு வார்த்தைகள் நற்செய்தியில் வந்து தீர்ப்பு கடைசியாக கொடுக்குறார் பாருங்கள், எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் நினைத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டம்னேஷன் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்றைக்கி நாம் யோசிக்கணும், அந்த இறையாட்சி அகற்றப்படும். பாருங்கள், நம்மெல்லாம் திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவங்க, நிறைய திருமண விருந்துலையும் இதே ஓமையினுடைய ஆழம்தான், இறையாட்சிக்குள்ளே வந்துரு அப்படின்னு. நிறைய இடத்துல அந்த இறையாட்சி இறையாட்சிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ அந்த திருமண விருந்தில் பத்திரிக்கை கொடுத்தவெல்லாம் வரல, ஒருத்தனை போய் கேட்டால் நான் புதுசாக பொண்டாட்டி கட்டியிருக்கேங்கிறான், ஒருத்தனை கேட்டால் நான் எருது மாடு வாங்கியிருக்கேன் உழுது பார்க்கணுங்கிறான், ஒருத்தன் நான் கடைக்கு போகணுங்க அப்படிங்கிறான். பாருங்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறோம். இன்றைக்கி அதே நிலையில் தான் நம்மளும் இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும், சாக்குப்போக்கெல்லாம் இருக்கும், ஆண்டவருக்கு முதன்மை முதல்ல. அதுக்கு தான் பத்து கட்டளையினுடைய முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. அதுக்கு இணையான புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, பத்து கட்டளையும் இரண்டு கட்டளைகளில் அடக்கலாம். உன் முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக, உன் அயலான அன்பு செய்வாயாக, இரண்டு கட்டளையில் அதை அடக்கிறோம் பத்து கட்டளையும். அப்போ பாருங்கள், இந்த வெறுமனை நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கடன் பூசை எப்படியாவது பார்க்கணும், பார்த்துட்டோம், ஓகே வெரி குட், இது மட்டும் நம்மளுடைய ஆன்மீகமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். அதனால தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அதை நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கை பெருசு, அது ஒரு அதிசயம், உன் பிறப்பு ஒரு அதிசயம். அதனால தான் நிறைய இடத்துல அந்த பிறப்பின் ஆற்றல் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். பிறப்பினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது, பிறப்பினுடைய அதிசயம் எப்படி இருக்கிறது, அப்போ பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் ஏன் நம்மளை பார்த்து பார்த்து படைச்சாரு, உதரத்தில் உருவாக்குனேன், கருப்பையில் நான் தான் தாங்கினேன்னு சொல்கிறாரு, ஏன் கடவுள் நம்மளை படைச்சாரு, அப்போ உலகத்தில் ஏதோ ஒன்றா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்காக படைக்கலை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு திட்டம் இருக்குதுங்க. நம்ம ஒரு செடி வைக்கிறோம், அது திட்டத்தை நிறைவேற்றுது பாருங்களேன். நம்ம செய்ய நம்ம நினைக்கிறோம் இந்த செடி இந்த பூவை பூக்கணும். ஒரு குட்டி பிள்ளை போய் கனகாம்பரம் செடின்னு ஒரு செடி இருக்குது, கனகாம்பரம் செடி, அதில் வந்து ஒரு மாதிரி எல்லோ ஒரு சிவப்பு கலரில் ஒரு பூ பூக்கும், அதில் வாசம் இருக்காதுங்க, பார்த்துருப்பீங்க. மல்லிகைப்பூ செடியில் வாசம் இருக்கும். கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, ஆல்பட்டு சாமி பூவெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு அப்படின்னு. யாருக்காக பூவெல்லாம் கரெக்ட் பண்ணார்? நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற போது ரோசாப்பூ செடியெலாம் கொண்டு வந்து நட்டு வச்சிட்டு இருந்தேன். அப்போது அங்கே வம்பு பசங்கள்லாம் சேர்ந்து உதவி செஞ்சிட்டு இருந்தான். அதில் ஒருத்தன் வம்புழுக்கிறான், ஃபாதர் ஏண்டா ரோசாப்பூ செடி நடுறாரு அப்படின்னா ஒருத்தன். யாருக்காவது கொடுப்பாரு அப்படின்னா ஒருத்தன். யாருக்குடா கொடுப்பாரு அப்படின்னு, நமக்கெல்லாம் கொடுப்பாரா, பசங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், பொண்ணுங்களுக்கு தாண்டா கொடுப்பாரு அப்படின்னா. நான் சொன்னேன், இப்போ ஃபாதர் கட்டை எடுக்க போகிறாரா அப்படின்ன. கோயிலுக்கு ரெண்டு பூ வைக்கலாமேனு வாங்கிட்டு வந்தா அந்த பொடியை பொடி பயிலுக்கு கட் பண்ணிய ஓடுறான். இப்போ பாருங்கள், ஒரு அந்த குழந்தை போய் அந்த அந்த செடிக்கிட்ட பேசுது. அதுக்கு என்ன தெரியும், குழந்தைங்க தான் நல்லா செல்ஃப் டாக் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது பேசுவாங்க, விளையாடும் போது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது மூளை வளர்கிறதுக்கான அடையாளம். நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு சில வீடுகளில் பிள்ளைங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா திட்டுவாங்க, ஏய் என்ன லூசு மாதிரி பேசுகிற, தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. கையெடுத்து கும்பிட்றேன், குழந்தைங்கள அப்படி கட்டெயில் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பாவம், தப்பு. அவங்க வந்து தனியாக பேசுவாங்க, அவங்களே பல கேரக்டராக மாறிப்பாங்க, பல கேரக்டராக மாறி அப்பாவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, அவங்களே வேலைக்கு போவாங்க, அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க, டீச்சராக இருப்பாங்க, அவங்க ஓரமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள். நீ என்ன லூசா தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம், அறிவே இல்லை. ஏன்னா அந்த குழந்தைங்க அந்த அந்த மாதிரி பேசி தான் அறிவில் வளருவாங்க, அறிவில் வளருவாங்க, செல்ஃப் டாக் இது அவங்க பண்ணுவாங்க. நம்ம வந்து பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு போய் ஒரு காலகட்டத்தில் நம்ம செல்ஃப் டாக் கொடுத்துருவோம். நம்ம இப்போ ரோட்டில் போகும்போது பேசிகிட்டே போவோம், அப்போதான் டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர். இப்போ நானும் அந்த நிலைமையில் தான் வந்து நிற்கிறேன். ஏன்னா இந்த அருங்குடை இல்லம் தியான இல்லம் முடித்து எல்லாம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இருக்கிறோம். எல்லாம் நான் இந்த நடுவில் பிரசங்கத்துக்கு நடுவில் இந்த டாபிக் மாறுறதுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம் இந்த அருமையான நாளில். இந்த தியான இல்லத்தை நிறைவு செய்ய உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாண்டவர் பாருங்கள் நம்மளை ஒரு திட்டத்திற்காக அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ இந்த குழந்தைகள் பாருங்கள் தனியாக பேசுகிறாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி நிலை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குழந்தை போய் பேசுது, அந்த செடிக்கிட்ட பேசுது, என்ன நீ பூ பூக்கிற, வாசிக்கு வாசமாகவே இல்லை உன் பூ அப்படின்னு. அப்போ பக்கத்து விட்டு தாத்தா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் வந்து சொன்னாரன், இந்த பூ பூக்க அது ஏன்னா அது மல்லிகைப்பூவை வாசத்தை பார்த்துட்டு வந்து இதே வாசம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குது இல்லை. அப்போ அந்த தாத்தா சொல்லி, இந்த பூ வாசம் அடிக்காது பாப்பா, இந்தா நான் உனக்கு வேறு ஒரு பூ வாங்கி தரேன்னு சொல்லி அவர் மல்லிகைப்பூ செடியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் நட்டு அப்புறம் அது வளர்ந்த உடனே அது வாசம். அப்போது பாருங்க அந்த அந்த பர்பஸ் ஆஃப் த பிளான்ட், இந்த பிளான்ட் இதை தான் கொடுக்கணும். சப்போஸ் அந்த திட்டத்தை அதை நிறைவேற்றலை, அது காய்க்கலை, பூக்கலைன்னா நம்ம என்ன செய்கிறோம், பிடுங்கி போட்டுறோம். அப்போது நமக்கும் கடவுள் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றலை அப்படின்னா, உன்னை எதுக்காக நட்டாரோ அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றி வைக்கலை, செயல்படலைன்னா உன்னை பிடுங்கி போட்டுருவார். யூ ஆர் கோயிங் டு பி யூஸ்லெஸ், த சோல் வில் பி ஃபார் இட்டர்னல் ஹெல்லுக்குள்ளே போயிடும். நிலை வாழ்வு ஒரு பக்கம்னா நிலைவு, நிலையான சாவு, நிலையான ஆபத்து இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நாம் வெறுமையாய் நம்மளை விட்டுடாதபடிக்கு ஆண்டவருடைய தளத்தில் இருந்து யோசித்து யோசித்து நம்ம என்ன செய்யணும், நன்மைகள் செய்கிற அடையாளமாக மாறணும். ஆண்டவர் இன்றைக்கி நிறைய பேர் உலகத்துக்குள்ளே ஓடி 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 காற்றை பிடிப்பவரை போல் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை விடுக்கிறார். பாருங்கிறேன், தோட்டத்தில் நான் நட்டு வச்சேன், மத்தேயு 13:22 சொல்லுது, முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். இன்றைக்கி 2வது வாசகத்தில் நமக்கு அதுக்கான இந்த 2 வாசகத்துக்கான கிரக்ஸ் வந்து உள்ளக்கு அமைஞ்சு உட்கார்ந்துருக்கு. 2வது வாசகத்தை பாருங்கள். இன்றைக்கி அருமையான வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறார். பாருங்கள், பவுலடியார் வழியாக பிலிப்பியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் அது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எல்லாத்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம், எதை பற்றியும் கவலைப்படாத. கவலைப்படுறதுக்காக நம்ம இல்லை, செயல்படுறதுக்காக இருக்கிறோம். அப்போது அந்த எதை பற்றியும் கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தையினுடைய அடையாளத்தில் வச்சு பார்க்குற போது, அந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்க வேண்டும், நாம் வந்து அந்த தோட்டத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை தான் பவுலடியார் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ தோட்டத்தில் நம்ம இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அந்த தோட்டத்தை வேறு யார்ட்டே கொடுக்க போகிறேங்கிறார். அப்போ தோட்டம் வேறு யாருக்கும் போகக்கூடாது, நான் தான் அந்த தோட்டத்தில் இருக்கணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாத. அதான் மத்தேயு 13:22 சொல்லுது, இந்த இவங்கள்லாம் விதைக்கு இதில் முச்செடிகளுக்கு இடையே விழுந்த விதையை போல் உலக கவலை. உலகம்னாலே கவலை தான், அதனால தான் உலகத்து மேலே ரொம்ப பற்று வைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மனுஷன் மேலே, உலகத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறார், மனுஷன் பொருள் எல்லாம். உலகம்னா கவலை, செல்வம்னா மாயை, செல்வ மாயை அவ்வார்த்தை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். 2வது சொல்கிறாரு பாருங்கள், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல். அடுத்த வார்த்தை அதில் வருது பாருங்கள், கவலைப்படாத ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு. இப்போ பாருங்கள், திருப்பாடல் 100வது திருப்பாடல் 4வது தெரியவசனம் சொல்லுது, நன்றியோடு அவரதம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவரதம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பாருங்கள், இதை தான் நம்ம செய்யணும். கொலோசியர் 3:16 ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்த அறிவுரை கூறுங்கள், திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும். நல்லா கவனிக்கணும், இன்றைக்கி நிறைய கோயில்களில் ஆவிக்குரிய பாடல் இல்லை, அசத்தலான பாடல்கள் இருக்குதுங்க. நாங்கள் அதுதான், நாங்கள் அருங்குடையிலலாம் நாங்கள் சொல்கிறது தான், சில பாடல்களில் பாடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அது ஆவிக்குரிய பாடல்கள் அல்ல, அதை ரசிக்கலாம். காதல் பாட்டு போகிற இருக்கும், காதல் பாட்டு போல், கண்ணா கண்ணா இயேசு தான், கண்ணா கண்ணா என்னை, இப்படியெல்லாம் பாட்டு நிறைய எழுதுகிறாங்க. எல்லோரும் எழுதுகிற பாட்டெல்லாம் நம்ம பாடக்கூடாது, அது ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு தான் உணரணும். ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி புகழுங்கள், கடவுளை போற்றுங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களேன், ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கன்னு சொல்லிட்டு, அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இதெல்லாம் செய்தின்னா உன் உள்ள அமைதி ஆகிடும். அப்போ நிறைவாக நீ யோசிப்ப, எது சரி எது தவறு உனக்கு புரியும். இது இல்லைன்னா நீ என்ன செய்வ, வெறுமையில் போவ, உலகத்துக்குள்ளே நிற்ப, பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒன்றும் புரியாது, எதை செய்கிறது என்ன செய்கிறது. அப்போ இந்த பணத்தை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடு, பாவத்தில் போய் விழுந்து கிடக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குறபடியாக அவர் சொல்கிறாரு பாருங்கள், இறுதியாக என்ன சொல்கிறாரு, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை கடவுளால் விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, கடவுளுடைய பாராட்டு, உலகம் பாராட்டுறதில்லை எவையோ, நட்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். யார் இப்படி சொல்ல முடியும் பவுலடியாரை தவிர? இன்றைக்கி நம்ம எல்லாருமே பவுலடியாரை போல மாறணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மக்கிட்ட இந்த மாதிரி படைக்கடன்களை நம்ம சேர்த்துக்கணும். வி ஹாவ் டு இன்க்ளூட் இன் டு அவர் செல்ஸ். அப்போது ஆண்டவர் இன்னைக்கு இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யணுன்னா சும்மா இல்லைப்பா, நீ சும்மா உட்காந்துருந்து ஜெயிக்க முடியாது. சும்மா உட்காந்துருக்க ஜெயிக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறதுனா அது எங்கே தான் இருக்க முடியும், கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் இருக்க முடியும். அதான் அந்த ஒரு வார்த்தை சொல்லாடல் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், செவனேன்னு இருடா அப்படின்வோம், செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய அது சொல்லாடலாக மாறி, சிவனே நீருன்னா என்ன, சும்மா இருன்னு அர்த்தம், சிவன் என்று இரு, அதை தான் அவங்க பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க, சிவனேன்னு இரு, அப்படி தான். சிவன் என்று இருந்தால் என்ன அர்த்தம், சும்மா உட்காடுறீன்னா அது கடவுளுடைய பாதத்தில் தான் சும்மா உட்காந்துருக்கணும். சும்மானா கடவுளை பார்த்துட்டு தொழுது விட்டு அவரை கும்பிட்டுட்டு இருக்கணும், மற்ற நேரம் நீ சும்மாவே இருக்க முடியாது. அப்போ சும்மா இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் பிசாசோடு தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ கடவுளோடு இருப்பது தான் சும்மா இருக்கிறதுக்கான நேரமே. கடவுள்கிட்ட இருந்து சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணணும், வேறு ஒன்றும் செய்கிறதில்ல, அங்கே அமைதியாக உட்காந்துருக்கும். வெளியில் இருந்தீங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு ஒர்க், யூ ஆர் சப்போஸ் டு டூ சம்திங். நம்மளுடைய ஏதாவது ஒரு நன்மைத்தனத்தை செய்துகிட்டே இருக்கணும், ஏதாவது நல்லதை யோசிக்கணும், நல்லதை செய்யணும். அதுதான் சொல்லியிருக்கிறார், நட்பண்பு பண்புடையவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே இந்த அருமையான நாளில் தோட்டத்தை கடவுள் பிடுங்க போகிறார், தோட்டத்தை கடவுள் பிடுங்க போகிறாரு. வேறொருத்தர்கிட்ட கடவுள் தோட்டத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் தோட்டத்தில் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை விரட்டி அடிக்க போகிறாரா நம்மளெல்லாம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அப்போ நாம் அந்த தோட்டத்தில் இருக்கணும்னா ஆசை மட்டும் பட்டக்கூடாது, சும்மா கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டேன், இல்லை, நீதியோடும் நேர்மையோடும், நீதியும் இருக்கணும் நேர்மையும் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் பரீட்சை எழுதுவாங்க பிள்ளைங்க, நாங்களாம் பக்கம் பக்கமாக எழுதி வைப்போம், பக்கம் பக்கமாக எழுதினாலும் டீச்சர் என்ன செய்வாங்க, அங்கே ரெண்டு சுழி இங்கே ரெண்டு சுழி சுழிச்சிட்டு 10 மார்க் கேள்விக்கு 6.5 மார்க் போடுவாங்க. போய் தொலையுது நாய் எழுதியிருக்கு பாரு இவ்வளோ அப்படின்னு, ஏன்னா இவ்வளோ எழுதியிருந்தாலும் விஷயம் இல்லை பார்த்தீங்களா. அதே பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்தா 4 வரியில் 5 வரி தான் எழுதியிருப்பான், அவனுக்கு 10 மார்க் போட்டிருப்பாங்க, ஏன்னா அவன் பாயிண்டெல்லாம் எழுதிட்டான். குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி தான் வேணும். இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறார். நம்ம நிறைய குவான்டிட்டி கொடுக்குறோம், வழிபாட்டை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், குவாலிட்டி இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த இறையாட்சியை பிடுங்க போகிறேன் அவன்கிட்டருந்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாளும் நீங்கள் வாழ்ந்துட்டோம், இவ்வளோ நாளும் நம்ம ஆண்டவரோடு பயணிச்சிட்ருக்குறோம், அது மிகவும் பெருமையான விஷயம். ரியலி வி அப்ரிஷியேட் யூ. எவ்வளோ துன்பம் வந்துச்சு, எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் ஆண்டவரோட்டு விலகி போகலையே, ஆண்டவரோடு இருந்திருக்கிறீங்களே, பைபிள் வாசிச்சிருக்கிறீங்களே, கோயிலுக்கு போயிருக்கிறீங்களே, என்னதான் உங்களுக்கு மழை வந்தாலும் என்னதான் வெயில் அடித்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும்னு நினச்சிங்களே, யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் மார்க்ஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், நான் இருக்கிற உடனிருப்பு மகிழ்ச்சி கொடுக்குதா, நான் இருக்கிற உடனிருப்பு திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடியை போல் கனி கொடுக்குறவனாக இருக்கிறேன். அதை தான் சொல், நீங்கள் கனி கொடுக்கவும், நீங்கள் கொடுக்குற கனி எப்படி இருக்கணுமா, நிறைவடையணும். அதுதான் வந்து நம்முடைய பல்லவியாக பாடப்பட்டது, அல்லேலூயாவினுடைய நற்செய்தி முன் வாழ்த்தொழியாக பாடப்பட்டது, நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் தான் பர்பஸ். நம்ம இந்த பர்பஸை உணரணும், அந்த பர்பஸின்படி திட்டத்தின்படி நம்ம ஓடணும். நம்ம கனி நிலைத்திருக்குதா, இல்லை வெறும் காசுக்காக நான் ஓடுறேன் சம்பாதிக்கிறேன், காசெல்லாம் போட்டு பெருமையாக வாழ்கிறேன், கார் வச்சுருக்கிறேன், என்னுடைய வீடு இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபைன், இது நிலைத்திருக்கக்கூடிய கனியா இல்லையே? அப்போ நிலைத்திருக்கக்கூடிய கனினா என்ன, இன்னொரு ஆத்மா உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதான் நிலைத்திருக்கிற கனி. பெரிய பணக்காரன் ஏழை லாசர், பெரிய பணக்காரன்ட்டு எல்லாம் வச்சுருந்தான், ஆனால் அவன்கிட்ட நிலைத்திருக்கக்கூடிய கனி ஒன்றும் இல்லை. அவன் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த ஏழை லாசருக்கு அவன் மகிழ்ச்சி கொடுத்துருந்தான்னா, எப்பா இந்த பையன் ஏன்பா அப்படி இருக்கிறான், ஐயோ உடம்புலாம் புண்ணாக இருக்கேன், அவனை போய் முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போடா, அவனுக்கு என்னடா அவனோட இங்கே வாடா, ரெண்டு வேலைக்காரன் எத்தனை வேலைக்காரன் இருப்பான், தூக்குடா அவனை அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொண்டு, சரி அவனுக்கு ஒரு கொட்டாயை போட்டு விடு, நீ அங்கே இரு, இல்லை அவன் எங்கே இருக்கிறான் அவன் பாரு, அவன் வீட்டில் கொட்டாயை போடு, அவனுக்கு ஒரு உதவி செய். அப்போ அந்த ஆத்மா மகிழ்ச்சி அடையும், ஐயோ எவ்வளோ மகிழ்ச்சி அந்த ஆத்மாவுக்குள்ளே. அந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தா அது நிலையான மகிழ்ச்சி. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நிலைத்திருக்கவும், கனி நிலைக்கக்கூடியதாக இருக்கணும். இன்றைக்கி நாம் நிலைக்க முடியாத காரியத்துக்குள்ளே நின்று கொண்டு உதவி செய்வதாக நாம் நினைத்து கொண்டு, அவருக்கு நான் உதவி செய்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறாரு, பாவ காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லை. நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும், சில பேர் பணக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, ரெண்டு காசை தூக்கி போட்டுட்டா அவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க, இல்லை கோயிலில் சந்தா கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஃபாதர் என்னை எதுவும் கேட்க மாட்டார், 10,000 ரூபா பணத்தை தூக்கி அவர்கிட்ட அடிச்சிட்டேன்னா ஐ எம் ஹாப்பி, I have done something to the church. Who wants your money? ஆண்டவர் சொல்றாரு, உன் பணத்தோடு நாசமாய் நீ போகணும். திருத்தூதர் பேதுரு அடிகளார் சொல்றாரு பாருங்க, திருத்தூதர் பணியில். அப்போ பாருங்க, காசு அதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தாராளமாக கொடுங்க, ஆனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உள்ளத்தையும் கொடுக்கணும், அந்த உள்ளத்தின்படியாக நீ செயல்படணும், அங்கே போய் அந்த குருவானவரோட சேர்ந்து நின்று அந்த பங்கை இன்னும் உண்மையாக கட்டி எழுப்பணும், ஃபாதருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில ஐடியா, நீங்கள் சொல்லணும் ஃபாதர் இப்படி செய்யலாம் ஃபாதர். ஒரு சில பங்குகளில் எங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபாதர்ஸ் வந்து. சில நேரத்தில் கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்னால் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து ஏதாவது கத்துவாங்க போவாங்கன்னு. ஆனால் மக்கள் சிரத்தை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, 500 1000 போட்டு அந்த மக்களை கூட்டி ப்ரேயர் நடத்துகிறாங்க. அப்போ ஃபாதர்கிட்ட போய் அவங்க கெஞ்சி கூத்தாடி, ஃபாதர் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் காசு தரோம். பாருங்கள், கனி நிலைத்திருக்கிற கனி தான். அப்போ அவங்க எதை கொடுத்தா நிலைக்கும்னு நம்பி செய்கிறாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட கனிகளாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கங்கிறத சிந்திச்சு பாருங்கள். இதுவரைக்கும் நல்ல ஓட்டம் ஓடி இருக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஆக்குங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.